சங்கே முழங்கு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
இனி இதேங்களே, இந்த வார சங்கை முழங்கு நிகழ்ச்சியில் தமிழ் இதழ் உலகம் என்ற தலைப்பில் தமிழ் இதழ்கள் பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பிரபல பத்திரிகையாளர் ஞானி அவர்கள். பொதுவா பத்திரிகையாளர்கள் வந்து திரையுலகை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் நாட்டு நடப்புகளுக்கு கொடுப்பதில்லை அப்படிங்கறது ஒரு சாரருடைய கருத்து. இதற்கு நீங்கள் தரும் விளக்கம்?
இது சினிமா வந்து சமூகத்தில் ஏற்கனவே ஒரு பெரிய ஆதிக்கத்தை சக்தியா இருக்கு, அதை வந்து பத்திரிகை புறக்கணிக்க முடியல, அதான் சிக்கல். ஏன் சினிமா ஆதிக்க சக்தியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்ப உங்க வீட்டுல வந்து யாருக்கும் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, நீங்க ஊடகத்துறையில இருக்கீங்க, ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வீட்டில் இருக்க உங்க பிறந்தநாள் நிகழ்ச்சி ஏன் பத்திரிகை வெளியிடுறது இல்ல? நடிகர் விக்ரம் வீட்லயோ இல்லாட்டி தனுஷ் வீட்லயோ பிறந்தநாள் நிகழ்ச்சின்னா அதை வெளியிடுறாங்க. ஏன் வெளியிடுறாங்க அப்படின்னா, ரொம்ப சிக்கல். சினிமாங்கிற மீடியத்திலிருந்தே வருது. இப்ப உதாரணமா சினிமா மீடியம் எப்படி இருக்கு பாருங்க, போய் சினிமா பாக்குறீங்க, அந்த சினிமாவில் வந்து நீங்க தனுஷையோ த்ரிஷாவையோ சதாவையோ இவர்கள் எல்லாரையும் நீங்க வந்து நிறைய க்ளோஸ்அப்ஸ்ல பாக்குறீங்க, ஸ்கிரீன்ல ஏராளமான க்ளோஸ்அப்ல பாக்குறீங்க அவங்கள. அவ்வளவு நெருக்கமா உங்க வீட்டில யாரையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற 5 நபர்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை அவங்க மூக்கு கிட்ட போய் நீங்க பக்கத்துல நின்று அவங்க மூக்க மட்டும் பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கிற வாய்ப்பே கிடையாது வீட்டில் பாத்தீங்கன்னா. ஆனா உங்களுக்கு வந்து சதாவுடைய மூக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன மறு இருந்துச்சுன்னா அது உட்பட உங்களுக்கு தெரியும். இப்ப அது யாருக்கு? லட்சக்கணக்கான பார்வையாளர்களுக்கு தெரியும். அப்ப இந்த சினிமாவில் பாக்குற இவங்க இவ்வளவு நெருக்கமா க்ளோஸ்அப் காட்சிகள் மூலம் பாக்குறதுனால அந்த நடிகர்கள் அவங்க எல்லாரோடவும் மனித சாதாரண மனிதர்கள் மனங்கள்ல இவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கிற ஃபீலிங் ஏற்பட்டுடுது. அதனால அவங்க சம்பந்தமா என்ன செய்தி வந்தாலும் தெரிஞ்சுக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் தொடங்குது. சினிமா முழுக்க லாங் ஷார்ட்ஸ்லேயே இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, இந்த இன்டிமசி இல்லாம. அப்ப உங்களுக்கு இந்த நெருக்க உணர்ச்சி இருக்காது. அதனால அந்த சாதனத்துடைய தன்மையிலேயே இந்த சிக்கல் உள்ளடங்கி இருக்கு. அதனால அவங்க சம்பந்தப்பட்டது தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. ஒரு சாதாரணமான பார்வையாளருக்கு இதை வந்து பத்திரிகைகள் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் கடினமான இடங்களுக்கெல்லாம் பத்திரிகைகள் போவதில்லைங்கிறது வந்து ஒரு பொது குற்றச்சாட்டாக இருக்க முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டு சூழலே நான் சொன்னோம்னா, கார்கில்ல யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு சில ஆண்டுகள் முன்னால. அங்க எல்லையில கார்கில்ல யுத்தம் நடக்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து முதல்ல போன தமிழ் பத்திரிகையாளர் நான் தான். ஆனந்தவுடன் அப்ப பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். அவங்க சர்பா என்ன கார்கில் போக சொன்னாங்க. சோ கார்கில்ல மலைக்கு போய் ஸ்ரீநகர் தாண்டி 300 கிலோமீட்டர் தள்ளி மலை உச்சியில ஒரு 300 கிலோமீட்டர் மலை மேல போயிட்டு அங்க நான் ஒரு வாரம் தங்கியிருந்து கார்கில்ல வார் ரிப்போர்ட்டிங் முழுக்க நான் தமிழ்ல செஞ்சிருக்கேன். அதன் பிறகு இதர பத்திரிகைகளும் குமுதமும் இல்லாமல் தமிழ்ல அனுப்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு தினமலர் அவங்க இல்லாமல் அப்ப அந்த இடத்துக்கு எல்லாம போய் அதை செய்யதான் செய்யறோம் என்ன. ஆனால் கார்கில் ரிப்போர்ட் வந்து நினைவு வச்சுக்கிறத விட காரிகளுக்கு நிதி திரட்டுறதுக்காக பிரபுதேவா ஒரு டான்ஸ் ஆடி இருந்தாருன்னா அதை டிவியில பார்த்தா அதுதான் நினைவில் இருக்கும். அது சினிமாங்கிற சாதனத்துக்கு இருக்கிற வலிமை, அதுதான் காரணம்.
இப்ப வந்து காவல்துறையினர் அல்லது நீதித்துறையினர் கிட்ட இருக்கிற குறைபாடுகளை வந்து பத்திரிகைகள் வந்து வெளிக்காட்டுவதில்லை, வெளியிடுவதில்லை அப்படின்னு சொல்லி கருத்து நிலவுது.
காவல்துறையில இருக்க குறைபாடுகளை வெளிக்காட்டுறது முழுக்க இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவு இருக்கு. முழுக்க இல்ல, சுத்தமா இல்லைன்றது நான் ஏற்றுக்கொள்ளல, ஓரளவு இருக்கு. அது ஏன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, அதிகாரம் சார்ந்த பிரச்சனை தான் அது. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் சார்ந்த பிரச்சனைனா, அவங்க வெளிக்காட்டீங்கன்னா அடுத்து உங்க மேல ஒரு பொய் கேஸ் போட்டு உங்களை உள்ளத்தில் என்ன பண்ணுவீங்க, உங்க சார்பா யார் வருவாங்க, அந்த சிக்கல் இருக்கு இல்லையா பொதுவா. அது ஒண்ணு. நீதித்துறை காவல்துறையோட சிக்கலான பிரச்சனை. ஏன்னா நீதித்துறை மாதிரி வந்து அவங்க வந்து நீதிபதிகளை வந்து நீதிபதி கேள்வி கேட்டாலே கொச்சுக்கிறாங்க. மக்கள் இல்ல அல்லது பத்திரிகைன்னு இல்ல. இப்ப அண்மையில வந்து ஒரு கோர்ட்ல ஒரு நீதிபதி வந்து 2 நீதிபதிகள் அவங்க முன்னால ஒரு கிளப் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணையில் இருக்கு. அது விசாரணை இருக்கும் போதே அந்த கிளப்ல இந்த 2 நீதிபதிகளுமே கௌரவ உறுப்பினர்களா சேர்க்கப்பட்டாங்க. சோ எந்த வழக்கு உங்க முன்ன இருக்கோ அதே கிளப்ல நீங்களே 2 பேரும் கௌரவ உறுப்பினரானது எப்படிங்கிறத பத்தி விளக்கம் தரும்படி கேட்டு அந்த நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அவங்களுக்கு கடிதம் எழுதினாரு. உடனே தலைமை நீதிபதி இப்படி கடிதம் எழுதினதே தப்புன்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் மீதி 11 நீதிபதிகளை சேர்ந்து ஒரு நாள் லீவ் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. என்ன அதாவது ஒரு நீதிபதி இன்னொரு நீதிபதி மேல இருக்கிறவர் கேள்வி கேட்டாலே அவங்க கோவப்படுறாங்க. அப்ப வேற யார் என்ன சொன்னாலும் இது ஒண்ணு நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி உங்களை உள்ள வச்சிடலாம். இப்ப உங்களுக்கு அருந்ததி ராய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து நர்மதா பிரச்சனையில உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியல்லன்னு சொன்னாங்க. அது நீதிமன்றத்தை அவமதிக்கிற விஷயம் சொல்லி அவங்களுக்கு ஒரு நாள் சிறை தண்டனை நீதிமன்றம் விதிக்குது. இதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் வலிமையும் எல்லாருக்கும் இருக்காது, சிலருக்கு தான் இருக்க முடியும். அதுதான் இன்னொரு காரணம்.
பத்திரிகைகள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற பேச்சு பரவலாவே இருக்கு. ஆனா வந்து பல இடங்கள்ல வந்து இனக்கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள் எல்லாமே நடக்குது. அந்த இடங்கள்ல வந்து பத்திரிகைகள் எதுவும் சாதிச்சதா இல்ல, அதுக்கு நீங்க தர விளக்கம்?
இல்ல, இதை முழுக்க நான் மறுக்கிறேன். இது வந்து ஒரு உண்மைக்கு யதார்த்தத்துக்கு புறம்பான ஒரு கருத்து. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல பத்திரிகைகள் என்ன சாதிக்க முடியும் நம்ம வரையறதை பார்த்துக்கணும். பத்திரிகை வந்து ஒரு போலீஸ்காரனோட தடி மாதிரி கிடையாது. ஒரு போலீஸ் தடின்னு வச்சுக்கோங்க, ஒரு கூட்டம் கலவரம் நடக்கிறதுல அந்த தடியில் அடிச்சா உடனே கூட்டம் கலையும், விலகுவாங்க. அது இம்மிடியட்டா அந்த லட்டியில் அடிச்சிங்கன்னா ஆள் விலகுவாங்கிறது உடனடியாக பார்க்கிற ரிசல்ட், உடனடியாக பார்க்கக்கூடிய ஒரு விளைவு. பத்திரிகைன்றது வந்து போலீஸ் லத்தி மாதிரி உடனடியாக ஒரு விஷயம் ஒன்னே அடுத்து விடுங்க, அது நடந்துருங்கிற மாதிரியான விஷயம் இல்லை. பத்திரிகைங்கிறது வந்து நீங்க சாப்பிடுற கீரை மாதிரி. நீங்க கீரை சாப்பிடுறீங்க, கேரட் சாப்பிடுறீங்க, அது சாப்பிட்டீங்கன்னா உங்க கண் பார்வை இம்ப்ரூவ் ஆகும், உங்க உடம்புல புரோட்டீனும் வைட்டமின்லாம் அதிகமாகும்னா. இப்ப நீங்க மதியம் கீரை சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு எங்க என் உடம்புல புரோட்டீன் அப்படின்னு ஏறிடுச்சா, புரோட்டீன் ஏறுன்னு நினைக்காது என்ன தெரியல உடம்புல என்ன அப்படின்னு கேட்க முடியுமா? நீண்ட காலப்போக்கில் தான் நீங்க தொடர்ந்து கீரை சாப்பிட்டதுக்கு தொடர்ந்து கேரட் சாப்பிட்டதனுடைய விளைவு பிரதிபலிக்கும். பத்திரிகை வந்து இந்த மாதிரி உணவு மாதிரி, போலீஸ்காரனுடைய தடி மாதிரி இல்ல, உடனடியான விளைவு உங்களுக்கு கொடுக்க. மாறாக ஜாதி கலவரம், மத கலவரம், இனக்கலவரங்கள் இந்தியாவில் நடந்த எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும், இந்த கலவரங்கள் நடந்தது பிறகு ஏன் நடந்துச்சு, யார் நடத்தினாங்க, யார் மேல தப்பு இருக்கு, என்ன மாதிரி கொடுமை நடந்துச்சு, இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி அதை பத்தின ஒரு சமூக விழிப்புணர்ச்சியை பத்திரிகைகள் தான் ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து குஜராத் கலவரத்தில் நடந்த அத்தனை கொடுமைகளும் நீங்க பத்திரிகைகள் மீடியம் இல்லைன்னா வெளியில தெரிய போறதே கிடையாது. பத்திரிகை தான் அதை அம்பலப்படுத்துது. அயோத்தி பிரச்சனையா இருந்தாலும் பத்திரிகை தான் அம்பலப்படுத்துது. நீங்க எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கனாலும், அது தமிழ்நாட்டில் திண்ணிய மாதிரி ஒரு இடத்துல தலித்துகளை மலம் சாப்பிட வைக்கிற குடும்பம் மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் கண்டமாதேவியில் தேர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஜாதி பிரச்சனைகள்ல எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை என்ன, சிக்கல் என்னங்கிறத பத்திரிகைகள் வெளிப்படுத்தலன்னா நமக்கு தெரியவே போறதில்ல. அப்ப பத்திரிகையுடைய வேலை இந்த சிக்கல்கள் எல்லாம் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறதான், வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறதான். இதன் மூலம் மற்றவர்களை சிந்திக்க தூண்டி அவங்க தான் செயலுக்கு இறங்கணும். பத்திரிகையுடைய செயல் என்பது ஒரு பிரச்சனையை உங்க கவனத்துக்கு கொண்டு வந்து உங்களை சிந்திக்க தூண்டுவதுதான். அதன் பிறகு செயல் என்பது உங்க சிந்திச்சவங்க கையில இருக்கு. இந்த வேலையை மட்டும்தான் பத்திரிகை செய்ய முடியும். இது பத்திரிகை இந்த துறைகள் எல்லாம் நிச்சயமா செஞ்சிருக்கு, செயலன்னு மறுக்கவே முடியாது.
பத்திரிகை துறைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க கூற ஆலோசனை என்ன?
பத்திரிகை துறைக்கு வர விரும்புறவங்களை பத்தி பார்க்கும்போது, நான் பத்திரிகை துறைக்கு வர விரும்பிதான் வந்தேன். நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதே பத்திரிகையாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோடு தான் இந்த துறை நோக்கி வந்தேன். அப்பெல்லாம் வந்து அதுக்கு வழி என்னன்றலாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது. பள்ளிக்கூடத்தில் காதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி இதெல்லாம் கலந்துக்கொள்ளுவோமே, இதெல்லாம் பண்ணிட்டா பத்திரிகைக்கு போயிட முடியுமான்னு தெரியாது. அதன் பிறகு கல்லூரிக்கு வரும்போது ஆங்கில இலக்கியம் படித்தா இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்டுக்குள்ளே போயிடலாம்னு நினச்சி ஆங்கில இலக்கியம் படித்தேன். ஆனால் அதன் பிறகு நான் தமிழ் பத்திரிகையாளனா தான் முதல்ல ஒரு 5-6 ஆண்டுகள் ஆங்கிலத்தில் இருந்த பிறகு தமிழுக்கு வந்துட்டேன். அப்பெல்லாம் என்ன செஞ்சா பத்திரிகை துறைக்கு வர முடியும் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருந்துச்சு சூழல். 50களில் 60களிலாம் தினசரி பத்திரிகையில வேலை செய்யணும், நிருபராக வரணும்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டியது ஷார்ட் ஹேண்ட். இன்னைக்கு எத்தனை பேர் ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, உலகத்தில் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும் ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறவங்க. பேசும்போதே பேச்சை குறிப்படுத்துகிறதுக்கு வேகமா, அதுக்கான ஷார்ட் ஹேண்ட் பிட்மேன்ஸ் ஷார்ட் ஹேண்ட் முறை. ஷார்ட் ஹேண்ட் ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சவங்க தான் நிருபராக வர முடியும் 50களிலேயோ 60களிலேயோ. இன்னைக்கு வந்து ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே ஒரு பத்திரிகையாளருக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு டேப் ரெக்கார்டர் இருக்க வேணா, ஒருத்தர் இன்டர்வியூ பண்ண போறீங்கன்னா டேப் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து டேப்பை போட்டு கேட்டு எழுதிக்கலாம். இந்த வசதிகளாம் மாறிப்போச்சு. அப்போ காலத்துக்கு காலம் பத்திரிகை துறைக்கு வரணும்னா என்ன செய்யணுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் சில அடிப்படைகள் மாறுறதில்லை. என்ன மாறுறதில்லைன்னா, பத்திரிகை துறைக்கு வர விரும்புகிற எந்த இளைஞரும் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் எல்லா பத்திரிகையும் படிக்கணும். எந்த துறைக்கு வர விரும்புகிறோமோ அந்த துறையில் வரக்கூடிய விதவிதமான பத்திரிகைகளை படிக்கிறோம். படிக்கும்போதே ஒரே செய்திய வெவ்வேறு பத்திரிகைகள் இப்படி எல்லாம் வெளியிடலாங்க. என்ன வித்தியாசம் இருக்கு பத்திரிகை பத்திரிகையில? அனாலிசிஸ், அது அதை பழகணும். அதன் பிறகு ஓயாம எழுதணும், ஓயாம படிக்கணும், ஓயாம எழுதணும், நிறைய படிக்கணும், நிறைய எழுதணும். ஏன் நிறைய படிக்கணும்னா, நிறைய படிக்க படிக்கத்தான் மொழியை வந்து எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற அறிவு நமக்கு வரும். ஏன்னா நமக்கு முன்ன பல பேர் மொழியை பயன்படுத்திருக்காங்க விதவிதமா, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமா பயன்படுத்துறாங்க. எல்லாரும் அதே தமிழ் தான் எழுதுறாங்க, மொழியில தமிழ் மொழி தான். ஆனா ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய மொழி நடக்கும், புதுமைப்பித்தன் மொழி நடக்கும், சுந்தரராமசாமி மொழி நடக்கும், வித்தியாசம் இருக்கு. இப்ப மூணு பேரும் தமிழே தானே எழுதுறாங்க, அப்ப எப்படி இந்த வித்தியாசம்? மொழியை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள நிறைய படிக்கணும், படிச்ச பிறகு இதை படிச்சது நம்ம பயன்படுத்தி பாக்கிறதுக்கு எழுதி பார்க்கணும், நிறைய எழுதணும். எழுதின பிறகு மிக குறைஞ்சபட்சம் பத்திரிகையில் நம்ம நுழைய விரும்புறவங்க முதல்ல என்ன செய்யணும்னா, பத்திரிகைக்கு கடிதம் எழுத ஆரம்பிக்கணும். லெட்டர்ஸ் டு தி எடிட்டர் பகுதி இருக்கு, ஆசிரியருக்கு கடிதம் பகுதி. எந்த பிரச்சனையை பத்தி நமக்கு என்ன கருத்து தோணினாலும் ஒரு ஆசிரியருக்கு கடிதம் எழுத ஆரம்பிக்கணும். நிறைய பேர் தமிழ்லேயே ஆசிரியருக்கு கடிதம் எழுத தொடங்கினவங்க பின்னால கதாசிரியர்களா எழுத்தாளர்களா இருக்காங்க. இப்ப பட்டுக்கோட்டை பிரபாகருங்கிறவர்லாம் ஆசிரியருக்கு கடிதம் எழுதிட்டு இருந்தவர் தான். இன்னைக்கு அவர் ஒரு பெரிய தொடர்கதை ஆசிரியர் ஆயிட்டாரு. படுதன சுகுமாரன்ங்கிறவர் அதே மாதிரி எழுதிட்டு இருந்தவர் தான், அவர் சிறுகதை ஆசிரியராக இருக்காரு. ஆனால் எழுதுறதுங்கிறது ஏதோ ஒரு தொடக்கப்புள்ளிலிருந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கணும். அதன் பிறகு எழுதி அனுப்பினது திரும்ப வரும், வெளிவராது, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதை பற்றி கவலையப்படக்கூடாது. என்னைக்கு வேணாலும் 30 ஆண்டுகள் கழித்து கூட என்னுடைய கட்டுரையை ஒரு பத்திரிகை போடாம நிராகரிக்கிறாங்க நான் சொல்றேன். ஆனால முதல் எழுதுறவர் தான் நிராகரிப்பாங்கன்னு இல்லை, 30 ஆண்டு காலமா எழுதிட்டு இருக்கிறாங்க கூட அவங்களுக்கு இந்த கருத்து உடன்பாடு இல்லைன்னா நிராகரிக்க தான் போறாங்க. அதனால ரிஜெக்ஷன்ஸ் பத்தி எந்த கவலையும் இருக்கக்கூடாது. இதன் பிறகு எங்களுக்கெல்லாம் 30 ஆண்டுகள் முன்னெல்லாம் இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு பத்திரிகை தொழில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு 10-15 கல்லூரிகளுக்கு குறையாம இன்னைக்கு இதழியல் ஒரு பாடமா இருக்கு, படிப்பா இருக்கு. அண்டர் கிராஜுவேஷன்லயும் இருக்கு, போஸ்ட் கிராஜுவேஷன்லயும் இருக்கு. படிப்பதற்கான கோர்சஸ் நிறைய, டிப்ளமாஸ் இருக்கு, சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு. இவையெல்லாம் படிப்பதை வந்து உங்களை உடனடியாக பத்திரிகையாளர் ஆக்கிடாது. ஆனா பத்திரிகையாளர் ஆனா என்ன செய்யணுங்கிறத பத்தின ஒரு புரிதலை வந்து இது ஏற்படுத்தி தரும். நிச்சயமா அதுக்கு இது ஒரு வசதியான ஒரு விஷயம் இந்த படிக்கிறதுங்கிறது. அதனால இதெல்லாம் செய்யறது அவசியம் நினைக்கிறேன். இந்த துறைக்கு வர விரும்பக்கூடிய யாருமே நிறைய படிக்கணும், நிறைய எழுதணும், அதான் ஒரே வழி.
நன்றிங்க.
நன்றி.
இனி இதைங்களே இந்த வார சங்கை முழங்க நிகழ்ச்சியில் தமிழ் இதழ் உலகம் என்ற தலைப்பில் பத்திரிகையாளர் ஞானி அவர்களுடனான நேர்காணலின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன்.
இனிய தேயங்களே, சங்கே முழங்கு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.